20. நஷ்டமாக இருக்கிற ஆதாயம். கிறிஸ்து போதித்துக் கொண்டிருந்தார். வழக்கம் போல அவருடைய சீடர்களும் மற்றவர்களும் அவரைச் சுற்றிலும் இருந்தார்கள். சீடர்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் நிகழவிருந்த சம்பவங்களை அவர்களிடம் பேசி வந்தார். அதாவது, தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட சத்தியங்களை தூர இடங்களிலும் அவர்கள் அறிவிக்க வேண்டியிருந்தது. அப்போது இவ்வுலகத்தின் அதிகாரிகளோடு அவர்களுக்கு போராட்டம் ஏற்படவிருந்தது. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நீதிமன்றங்களுக்கும் ராஜாக்களுக்கும் நீதிபதிகளுக்கும் முன்பதிகளுக்கு முன்பாக அழைக்கப்பட இருந்தார்கள். யாரும் எதிர்பேச முடியாத ஞானத்தை தருவதாக அவர்களுக்கு உறுதியளித்தார். அவர் பேசின வார்த்தைகள் திரளான ஜனங்களின் இருதயங்களை அசைத்தன. தந்திரமாக அவரை எதிர்த்து வந்தவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தின. உள்ளத்தில் ஆவியானவர் வாசஞ்செய்கிற வல்லமைக்கு அந்த வார்த்தைகள் அடையாளமாக இருந்தன. அதே ஆவியானவரை தம் சீடர்களுக்கும் தருவ தாக வாக்குரைத்திருந்தார். ஆனால் அநேகர் தங்களுடைய சுயநல நோக்கங்களை நிறைவேற்றும்படி பரலோகத்தின் கிருபையைப் பெற விரும்பினார்கள். மகத்தான வல்லமையோடு சத்தியத்தை மிகத் தெளிவாக கிறிஸ்து எடுத்துச் சொன்னார். அதிகாரிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் முன்பாக பேசுவதற்கான ஞானத்தை தம்முடைய பின்னடி யார்களுக்கு கொடுப்பதாக அவர் வாக்குரைத்தார். அப்படியானால் அவர்களுடைய உலக நலனுக்காகவும் தம் வல்லமையை அவர் அருளமாட்டாரா? அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சொத்துக்களை பாகம் பிரிப்பது குறித்து மோசே மூலம் தேவன் விதிமுறைகளை கொடுத்திருந்தார். தகப்பனுடைய சொத்தில் மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். உபாகமம் 21:17. மீதமுள்ளதை மற்ற சகோதரர்கள் சரிசமமாக பங்கிட வேண்டும். ஆனால் தன்னுடைய சகோதரன் சொத்து விஷயத்தில் தன்னை வஞ்சித்துவிட்டதாக இந்த மனிதன் நினைத்தான். தனக்குச் சேரவேண்டிய பங்கென அவன் நினைத்த பங்கு கிடைக்கவில்லை. கிறிஸ்து தலையிட்டால் அது தனக்கு நிச்சயமாக கிடைக்குமென நினைக்கிறான். மனதைத் தூண்டும்படி கிறிஸ்து வேண்டுகோள் வைப்பதையும் பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் பக்தி வினயத்தோடு அவர் கடிந்து கொண்ட தையும் கேட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு அவர் தன் சகோதரனுக்கு கட்டளையிட்டால் தன்னுடைய பங்கை தனக்கு கொடுக்காதிருக்க அவன் துணியமாட்டானென்று எண்ணினான். பக்திக்கேதுவான அறிவுரைகளை கிறிஸ்து வழங்கி வந்தார். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய சுயநல சுபாவத்தை வெளிப்படுத்தினான். இவ்வுலகப் பிரகாரமான முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய திறன் கிறிஸ்துவிடம் இருப்பதை உணர்ந்தான். ஆனால் அவர் கூறிய ஆவிக்குரிய சாத்தியங்கள் அவனுடைய மனதிலும் இதயத்திலும் பதிந்திருக்கவில்லை. தன்னுடைய சொத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். தாம் ஐசுவரியவானாக இருந்தும் நமக்காக மகிமையின் ராஜாவான இயேசு தேவ அன்பின் பொக்கிஷங்களை அவனுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவனிடம், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை பெறும்படியாக மன்றாடிக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவின் வல்லமையை கண்ணாரக் கண்டிருந்தான். அந்த மகாபோதிகரிடம்
பேசி தன் இருதயத்தின் மேலான வாஞ்சையை அவரிடம் தெரிவிக்கிற வாய்ப்பு இப்போது கிடைத்திருந்தது. ஆனால் பன்யனின் உருவகக் கதையில் வரும் கோல் சொல்லி போல இவ்வுலகக் காரியங்களிலேயே அவனுடைய கண் நிலைத்திருந்தது. தன் தலலைக்கு மேலிருந்த கிரீடத்தை அவன் பார்க்கவில்லை. மாயவித்தைக்காரனாகிய சீமோனைப் போல உலக ஆதாயத்திற்கு உதவுகிற ஒரு கருவியாக தேவ ஈவை எண்ணினான். இவ்வுலகத்தில் இரட்சகரின் ஊழியப்பணி முடிகிற தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவர் தமது கிருபையின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே இங்கு வந்தார். அதை நிறைவேற்றுவதற்கு இன்னும் 1 சில மாதங்களே எஞ்சியிருந்தன. மனித பேராசையோ அவர் செய்ய வந்த பணியை விட்டுவிட்டு ஒரு துண்டு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அவரை தலையிட வைக்க முயன்றது. ஆனால் இயேசு தம்முடைய ஊழியப்பணியிலிருந்து திசை திரும்புபவர் அல்ல. அவனை பார்த்து, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று கேட்டார். எது நியாயம் என்று இயேசு அவனுக்குச் சொல்லியிருக்கக்கூடும். அந்த வழக்கில் யார் பக்கம் நியாயமுண்டென்பதும் தெரியும். ஆனால் சகோதரர்கள் இருவருமே பேராசையால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுபோன்ற சர்ச்சைகளை தீர்ப்பது என்னுடைய வேலை அல்ல என்று மறைமுகமாக கிறிஸ்து சுட்டிக்காட்டினார். அவர் வந்த நோக்கம் வேறு. சுவிசேஷத்தை பிரசங்கித்து
நித்திய நிஜங்கள் குறித்த உணர்வை மனிதர்களில் உருவாக்கவே வந்தார். இந்த சம்பவத்தில் கிறிஸ்து நடந்து கொண்ட விதமானது அவருடைய நாமத்தை சொல்லி ஊழியம் செய்கிற அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. பன்னிருவரை தாம் அனுப்பி வைத்தபோது போபோகையில் பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். மத்தேயு 10:7-8. மக்களின் உலகப்பிரகாரமான பிரச்சினைகளை தீர்க்க அவர்களை அனுப்பவில்லை, தேவனோடு ஒப்புரவாகும்படி மக்களை வலியுறுத்துவதே அவர்களுடைய வேலை. மனுக்குலத்திற்கு ஆசீர்வா தங்களை அருளும் வல்லமை அந்த பணியில்தானிருந்தது. மனிதர்களுடைய பாவங்களுக்கும் துன்பங்களுக்கும் கிறிஸ்து மட்டுமே தீர்வு. சமுதாயத்தின் சாபங்களான தீமைகளை அவருடைய கிருபையின் சுவிசேஷம் மட்டுமே போக்க முடியும். ஐசுவரியவான்கள் ஏழைகளை அநியாயமாக நடத்துவதற்கும் ஏழைகள் ஐசுவரியவான்களை வெறுப்பதற்கும் மூல காரணம் அவர்களது சுயநலமே. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே இதை ஒழிக்க முடியும். அவர் மட்டுமே சுயநலமுள்ள பாவ இருதயத்தை மாற்றி அன்பு நிறைந்த புதிய இருதயத்தை தர முடியும். கிறிஸ்துவின் ஊழியர்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியோடு சுவிசேஷத்தை பிரசங்கித்து மனுக்குலத்தின் நன்மைக்காக அவர் பாடுபட்டது போல பாடுபட வேண்டும். மனித வல்லமையால் சாதிக்கவே முடியாத அளவுக்கு மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதையும் உயர்த்தப்படுவதையும் அப்போது காணலாம். தம்மிடம் வந்த அந்த மனிதனுடைய பிரச்சினைக்கான அடிப்படை காரணத்தை நம் தேவன் சரியாக வெளிப்படுத்தி காட்டினார். எனவே இதுபோன்ற பிரச்சினைகளில் உள்ளோரிடம் அவர் சொல்வது போலவே பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொன்னார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். ஐசுவரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களைச் சேர்த்து வைக்கிற தற்கு இடமில்லையே. நான் உண்டு செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாகக் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துச் சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த உலகம்தான் தங்களுக்கு எல்லாமே என்று இருப்பவர்கள் மூடர்கள் என்பதைத்தான் மதிகிட்ட அந்த ஐசுவரியவான் பற்றிய ஓமையின் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுத்தினார். தேவன் அவனுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தார். நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் சூரியன் தன் வெளிச்சத்தை வீசுகிறபடியே அவனுடைய நிலத்திலும் சூரிய வெளிச்சம் கிடைத்தது. நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் வானத்திலிருந்து கர்த்தர் மழையை பெய்யப்பண்ணுகிறார். தாவர வகைகள் செழித்து வளரச் செய்கிறார். வயல்கள் பூரணமான விளைச்சல்களை தருகின்றன. மிகுதியான விளைச்சலை வைத்து என்ன செய்வதென்று அந்த ஐசுவரியவான் குழம்பினான். இடமில்லாமல் போக மட்டும் களஞ்சியங்களில் சேர்த்தாயிற்று. விளைச்சல் மிகுதி என்பதால் அதற்கு மேல் களஞ்சியத்தில் வைப்பதற்கு இடமில்லை. தன்மேல் இத்துணை இரக்கங்கள் காட்டிய தேவனை அவன் நினைக்கவில்லை. ஏழைகளுக்கு உதவும்படி கர்த்தர் தன்னை தமது பொருட்களுக்கு உக்கிரானக்காரனாக வைத்திருக்கிறார் என்பதை அவன் உணரவில்லை. தேவன் நியமித்த தயாளப் பிரபு என்கிற அருமையான வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் தான் வசதியான வாழ்வதற்கு தேவையானவற்றை செய்வதிலேயே இருந்தார். மோசமான நிலையில் இருந்த ஏழைகள், அனாதைகள், விதவைகள் பற்றியும் இடுக்கணிலும் வேதனையிலும் இருக்கிறவர்கள் பற்றியும் அவனிடம் சொன்னார்கள். அவன் தன்னுடைய விளைச்சல்களால் ஏராளமான இடங்களில் நன்மை செய்திருக்க முடியும். மிகுதியான விளைச்சலிலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பது அவனுக்கு கடினமே இல்லை. அதனால் அநேக குடும்பங்களில் காணப்பட்ட பற்றாக்குறை நீங்கியிருக்கும். பசியோடிருந்த அநேகர் போஷிக்கப்பட்டிருப்பார்கள். நிர்வாணிகள் அநேகர் ஆடைகளை பெற்றிருப்பார்கள். பலருடைய இருதயங்களில் அது சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கும். உணவுக்காகவும் உடைக்காகவும் ஜபித்த அநேகருடைய ஜபங்கள் பதிலளிக்கப்பட்டிருக்கும். துதியின் பாடல் மெல்லிசையாக எழும்பி பரலோகத்தைச் சென்றடைந்திருக்கும். ஏழைகளின் விண்ணப்பங்களை தேவன் கேட்டார். தம்முடைய தயையால் ஏழைகளை பராமரித்தார். சங்கீதம் 68:10. அநேகருடைய தேவைகளைச் சந்திப்பதற்கான ஏராளமான வசதி வாய்ப்புகளை அந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் ஏழைகளின் கூக்குரலுக்கு அவன் தன் இருதயத்தை செவியை அடைத்து தன் ஊழியர்களிடம், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசிசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்றான். அழிந்து போகக்கூடிய மிருகங்களின் உள்ளுணர்வு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இவனுடைய எண்ணமும் இருந்தது. தேவனோ, பரலோகமோ, எதிர்கால வாழ்வோ இல்லாதது போலவும், தான் பெற்றிருந்த அனைத்துமே தனக்கே சொந்தமானவை போலவும், தேவனுக்கும் அல்லது மனிதனுக்கும் தான் எவ்விதத்திலும் கடமைப்பட்டவன் அல்ல என்பது போலவும் வாழ்ந்தான். இந்த ஐஸ்வர்யவானைப் பற்றி சங்கீதக்காரன் பின்வருமாறு எழுதுகிறார். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். சங்கீதம் 14:1. இவன் தனக்காகவே வாழ்ந்தான், தனக்காகவே திட்டமிட்டான், எதிர்காலத்திற்காக ஏராளம் சேர்த்து விட்டதாகக் கருதினான், தன் உழைப்பின் பலன்களின் மேல் மகிழ்ந்து அனுபவித்தால் போதுமெனக் கருதினான், மற்றவர்களைக் காட்டிலும் தன்னை பாக்கியவான் என்று நினைத்து தான் ஞானமாக நிர்வகித்து விட்டதாக தன்னைத்தானே மெச்சிக் கொண்டான். அவனுக்கு நல்ல பகுத்தறிவுத்திறன் இருப்பதாகவும் செல்வமிக்க பிரஜை என்றும் பட்டணத்தார் அவனைக் கனப்படுத்தினார்கள். நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தார்கள். சங்கீதம் 49:18. ஆனால் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. 3 கொரிந்தியர் 3:19. பல வருடங்கள் தான் சந்தோஷமாக வாழலாமென அந்த ஐஸ்வர்யவான் எண்ணிக்கொண்டிருந்தபோது தேவனோ முற்றிலும் வித்தியாசமான திட்டத்தை வைத்திருந்தார். உண்மையற்ற அந்த உக்கிராணக்காரனுக்குச் சொல்லப்பட்ட செய்தி இதுதான். மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். பணத்தால் பதில் சொல்ல முடியாத கேள்வி இது. அவன் பெரிதாக மதித்த செல்வங்கள் அந்த தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. தன் வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு அவன் சம்பாதித்திருந்தவை ஒரு கனப்பொழுதில் பயனற்று போகும். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? பரந்து விரிந்து கிடந்த அவனுடைய வயல்களும் நிரம்பியிருந்த களஞ்சியங்களும் அவனுடைய கையை விட்டுப்போகும். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். சங்கீதம் 39:6. இப்படிப்பட்ட சமயத்தில் அவனுக்கு பயன் தந்திருக்கக்கூடியதை அவன் சம்பாதிக்கவில்லை. தனக்காகவே அவன் வாழ்ந்ததால் தன் சக மனிதர்களுக்கும் பாய்ந்து சென்றிருக்கக்கூடிய தேவ அன்பை அவன் புறக்கணித்து விட்டான். இவ்வாறு ஜீவனையே புறக்கணித்தான். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பே வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விஷயங்களை விட உலகத்திற்குரிய விஷயங்களை தேர்ந்தெடுத்திருந்தான். உலகத்தோடு கூட அவனும் கடந்து போக வேண்டிய தாயிற்று. கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். சங்கீதம் 49:20. தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். இந்த உண்மை எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். வெறுமனே சுயநலனை மனதில் வைத்து நீங்கள் திட்டமிடலாம், சொத்துக்களை குவிக்கலாம், பண்டைய பாபிலோனியர்களைப் போல் பெரிதும் உயரமுமான மாளிகைகளை கட்டலாம். ஆனால் அழிவின் தூதுவர்களை நெருங்கவிடாத அளவுக்கு உயரமான மதிலையோ கதிலையோ பெலம் வாய்ந்த கதவுகளையோ உருவாக்க முடியாது. ராஜாவாகிய பெல்சாத்சார் தன் அரண்மனையில் விருந்து பண்ணி பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களைப் புகழ்ந்தான். ஆனால் கண்ணுக்குப் புலப்படாத கையிருப்பு ஒன்று தோன்றி அவன் அழிக்கப்படுவானென மதில்களின் மேல் எழுதிற்று. எதிரிப்படையினர் வருகிற காலடி சத்தம் அரண்மனை வாசல்களிலே கேட்டது.
அன்று இராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். தானியேல் 5:30.
வேறொரு அரசன் அவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தான். சுயநலமான வாழ்க்கை அழிவில் முடியும். சுயநல ஆசைக்கு இடமளித்து இச்சையோடு வாழ்வது ஜீவனிடமிருந்து ஆத்துமாவை துண்டித்துவிடும். சுயத்திற்காக பெறுவதும் சேர்ப்பதும் சாத்தானின் ஆவியாகும். பிறர் நலனுக்காக கொடுப்பதும் சுயத்தை தியாகம் செய்வதும் கிறிஸ்துவின் ஆவியாகும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 5:11-12. ஆகவே இயேசு கூறுகிறார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல.